السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜுதனிபு கசீரம் மினல் லன்னி இன்ன பஅல் லன்னி இஸ்முன். நம்பிக்கை கொண்டவர்களே, அதிகமாக யூகம் செய்வதிலிருந்து விலகுங்கள். நிச்சயமாக சில யூகங்கள் பாவமாக இருக்கின்றன. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இது பற்றி கூறுகிறார்கள், மனிதன் தவறான யூகங்கள் மற்றும் ஐயங்களை பயன்படுத்துவதன் மூலம் குழப்பங்கள் உருவாகின்றன. நல்லெண்ணம் கொண்டால் சிறிது தருவதற்கு நல்வாய்ப்பு கிடைக்கிறது. முதல் அடியிலேயே தவறிழைத்து விட்டால் பிறகு சேர வேண்டிய இலக்கை அடைவது சிரமமாகும். கூறுகிறார்கள், தப்பெண்ணம் தீயதாகும், மனிதனை பல நன்மைகளில் இருந்து தடுத்து விடுகிறது. பிறகு அதிகமாகி அதிகமாகி எந்த அளவுக்கு நிலைமை ஆகிவிடுகிறதென்றால், மனிதன் இறைவன் மீதே தப்பெண்ணம் கொள்ள தொடங்கிவிடுகின்றான். ஓரிடத்தில் அன்னார் கூறினார்கள், மறைவான விஷயங்களை நாம் அறிய முடியாது. அதாவது ஒருவரது உள்ளம் வரை நாம் சூழ்ந்தறிய முடியாது. அதனை யூகிப்பது பாவமாகும். மனிதன் ஒரு மனிதனை பற்றி தவறாக எண்ணும் போது பிறகு அவர் அம்மனிதனை விட மோசமானவராகிவிடுகிறார். அவசரப்பட்டு தப்பெண்ணம் கொள்வது நல்லதில்லை. தப்பெண்ணம் கொள்ள அவசரப்படுவது நல்லதல்ல. அடியார்களின் மீது தப்பெண்ணம் கொள்வது ஆபத்தான ஒன்றாகும். மனிதனின் உள்ளத்தை தான் அறிவதாக கருதுவது மிகவும் நாசுக்கான விஷயமாகும். ஏனெனில் இதுவே பல சமுதாயங்களை அழித்துள்ளது. நபிமார்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தார் மீது அவர்கள் தப்பெண்ணம் கொண்டனர். நான் ஏற்கனவே கூறியது போன்று இதனால் இறைவன் மீதும் தப்பெண்ணம் ஆரம்பமாகிவிடுகிறது. அவ்வாறே தப்பெண்ணம் கொள்பவர்களை பற்றி குறிப்பிட்டவாறு ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரஸியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சில சம்பவங்களை கூறுகிறார்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், மக்கள் நபிமார்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தார் மீது தப்பெண்ணம் கொண்டனர். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிக அதிகமாக அக்காலத்தில் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள நேரிட்டது. எனவே ஓரிடத்தில் கூறுகிறார்கள், என்னை அல்லா தாலா ஹலீஃபா ஆக்கினான். அவன் எப்போதும் தனது உதவியை எனக்கு வழங்கினான். இறைவன் எப்போதும் எனக்கு உதவி செய்வதற்காக தனது மலக்குகளை இறக்கினான் என்பதை ஒரு கண் தெரியாத பிறவி குருடரை தவிர வேறு எவராலும் மறுக்க இயலாது. ஆட்சேபனை செய்பவர்களை பார்த்து கூறுகிறார்கள், நீங்கள் இப்போது கூட ஆட்சேபனை செய்து பாருங்கள், உங்கள் ஆட்சேபனையால் என்ன விளைவு ஏற்படுகிறது என்று தெரியும். இவ்வகையான ஆட்சேபனைகள் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீதும் செய்யப்பட்டன. இந்த வகையில் ஒருவர் இதுபோன்று சந்தா தருவது சம்பந்தமாக ஆட்சேபனை செய்யும் போது அன்னார் கூறினார்கள், வருங்காலத்தில் இந்த இயக்கத்திற்காக ஒரு பைசா கூட அனுப்புவது உங்களுக்கு ஹராமானதாகும். பிறகு இறைவனின் இயக்கத்திற்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது என்று பாருங்கள். கூறுகிறார்கள், நானும் அதே முறையில் அம்மக்களிடம் கூறுகிறேன், நீங்கள் வருங்காலத்தில் ஒரு பைசா கூட இவ் இயக்கத்திற்கு உதவி செய்யும் பொருட்டு தருவது உங்களுக்கு ஹராமாகும், விலக்கப்பட்டதாகும். கூறுகிறார்கள், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது எனது வழக்கம் அல்ல, ஆனால் நான் கூறுகிறேன், உங்களிடம் சிறிதளவேனும் கண்ணியம் எஞ்சியிருக்கும் என்றால் அதற்கு பிறகு ஒரு பைசா கூட ஜமாத்திற்கு தராதீர்கள். பிறகு இந்த இயக்கத்தின் வேலை நடக்கிறதா இல்லையா என்று பாருங்கள். அல்லா தாலா மறைவான இடத்திலிருந்து எனக்கு உதவி தர ஏற்பாடு செய்வான். மாசற்ற தூயவர்களுக்கு இல்ஹாம் தருவான். இந்த இயக்கத்திற்காக தமது பொருளை தியாகம் செய்வதை அவர்கள் பெருமையாக கருதுவர். கூறுகிறார்கள், ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமது இதே ஸ்தானத்தை பற்றி குறிப்பிட்டவாறு கூறினார்கள். தமது ஐந்து பிள்ளைகள் சம்பந்தமாக கூறுகிறார்கள், பெஹ்ஷ்தி மக்பராவில் அடக்கப்படுவதற்காக எனது குடும்பத்தாருக்கு சில விதிவிலக்குகளை தந்துள்ளான். ஹதரத் உம்முல் மோமினீன் மற்றும் ஐந்து பிள்ளைகள் அவர்கள் அனைவரும் வசியத் இல்லாமலேயே பெஹ்ஷ்தி மக்பராவில் அடங்கப்படலாம். இதனை பற்றி ஆட்சேபனை செய்பவர் நயவஞ்சகராவார். நாங்கள் மக்களின் பணத்தை சாப்பிடுபவர்களாக இருந்தால் இந்த சிறப்பான அடையாளத்தை இறைவன் ஏன் இறக்கினான்? வசியத் இல்லாமலே அந்த கபரில் நுழைவதற்கு ஏன் அனுமதி வழங்கினான்? எனவே எங்கள் மீது தாக்குதல் தொடுப்பவர் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீது தாக்குதல் தொடுக்கிறார். எவர் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீது தாக்குதல் தொடுக்கிறாரோ அவர் இறைவன் மீது தாக்குதல் தொடுக்கிறார். எனக்கு நன்றாக நினைவுள்ளது, ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தோட்டத்திற்கு சென்றார்கள். கூறினார்கள், இங்கு வெள்ளியால் உருவாக்கப்பட்ட கபர்கள் எனக்கு காட்டப்பட்டன. ஒரு மலக்கு என்னிடம் கூறுகிறார், இவை உன்னுடையதும் உன் குடும்பத்தாருடைய கபர்களுமாகும். இதன் காரணத்தினால்தான் இப்பகுதி அன்னாருக்கும் அன்னாருடைய குடும்பத்திற்காகவும் குறிப்பானதாக ஆக்கப்பட்டது. ஹதரத் முஸ்லீம் கூறுகிறார்கள், கனவு இதே போன்ற அச்சில் வரவில்லை என்றாலும் இதே கருத்தில் தான் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். இறைவன் நமது கபர்களை வெள்ளி கபர்களாக காட்டினான். இவர்கள் வாழ்நாளில் மக்களின் பணங்களை சாப்பிட்டார்கள் என்று கூறினீர்கள், நானோ இவர்களது மரணத்திற்கு பிறகும் கூட இவர்களுக்கு அருளையே அனுப்புவேன் என்று இறைவன் கூறுகின்றான். ஆகவே அல்லா தாலா எமது மண்ணையும் கூட வெள்ளியாக்குகிறான், நீங்களோ உங்கள் ஆட்சேபனையினால் வெள்ளியை கூட மண்ணாக ஆக்குகிறீர்கள். கூறுகிறார்கள், பொதுவாக நயவஞ்சகர்கள் மறைவான விஷயங்களை பேசும் வழக்கமுடையவர்களாக இருப்பர். எனவே நான் தெளிவாக இவ்விஷயத்தை பற்றி வெளிச்சமாக்கியுள்ளேன். அதுவன்றி அல்லாஹ்வுக்காக சிறிது சந்தா கொடுத்துவிட்டு நான் இவ்வளவு சந்தா கொடுத்தேன் என்று கூறுவதற்கு மிகவும் வெட்கப்படுகிறேன். ஏனெனில் அக்காலத்தில் அதிகமாக அன்னாரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. எல்லாரினும் அதிகமாக எதிர்ப்பாளர்களையும் நயவஞ்சகர்களையும் அன்னார் எதிர்கொள்ள நேரிட்டது. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரழியல்லாஹு அவர்களுக்கு அங்கும் இங்கும் மக்கள் இக்கேள்வியை எழுப்பிக் கொண்டிருந்தனர். கூறுகிறார்கள், கேள்வி எழுப்பப்பட்டதனால் பலவந்தமாக இதனை கூற வேண்டி வந்துவிட்டது. எனது குடும்பத்தார் அனைவரின் சந்தாவையும் ஒன்று கூட்டினால் நான் சாப்பிட்டு விட்டதாக கூறுகிற தொகையை விட 5 மடங்கு அதிகமாக நான் சந்தாவாக கொடுத்துள்ளேன். எனது குடும்பத்தாரின் சந்தாவாக கருவூலத்தில் சேர்க்கப்பட்ட தொகை அதனை விட அதிகமாகும். நாங்கள் 5 மடங்கு அதிகமான பணத்தை இறை வழியில் செலவு செய்வதற்கு காரணம் அதன் 1/5 பகுதியை உண்பதற்காகத்தான் என்று ஓர் அறிவாளி ஒப்புக்கொள்ள மாட்டார் என்றே கருதுகிறேன். ஆகவே இவ்வாறு ஆட்சேபனை செய்வோர் இறைவனுக்கு அஞ்ச வேண்டும். அவர்களில் ஈமான் போய் நாத்திகராகவும் மரணித்தவராகவும் ஆகிவிடும் முன் தம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். எவ்வாறு இருப்பினும் அத்தகைய மக்கள் எல்லா காலத்திலும் இருக்கிறார்கள். ஆனால் அன்னார் அதிகமாக அதனை எதிர்கொள்ள நேர்ந்தது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலும் இந்த ஆட்சேபனை ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீது செய்யப்பட்டது. இது பற்றி ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், நம்மை விட்டு பிரிந்தவர்களிடம் தமது சகோதரர்கள் மீது தப்பெண்ணம் கொள்ளும் வழக்கம் இருந்தது. இதன் விளைவு என்னாயிற்றென்றால் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி ஜமாத்துடைய பணத்தை அன்னார் சொந்த செலவுக்கு பயன்படுத்துவதாக கூறப்படுவதாக தெரிய வந்தது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களின் இறுதி நாட்களில் இது தெரிய வந்தது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஹதரத் முஸ்லிம் அவர்களிடம் கூறினார்கள், விருந்தோம்பலுக்காக வருகின்ற பணத்தை நான் என் சொந்த செலவுக்கு பயன்படுத்துகிறேன் என்று கூறுபவர்களுக்கு மக்கள் எனக்கு காணிக்கையாக என் சொந்த செலவுக்காக கொடுக்கின்ற பணத்தை கூட நான் விருந்தினருக்காக தருகிறேன் என்பது தெரியாது. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், நான் அன்னாருக்காக மணி ஆர்டர்களை வாங்கிக் கொண்டு வருபவனாக இருந்தேன். எனக்கு நன்றாக நினைவுண்டு, விருந்தினருக்காக பணம் மிக குறைவாகவே வந்தது. அது எந்த அளவுக்கு குறைவான தொகை என்றால் அதனை கொண்டு விருந்தினர்களை கவனிக்கவே முடியாது. ஹதரத் சாப் என்னிடம் கூறினார்கள், விருந்தினர்களை கவனிக்கும் பொறுப்பை இந்த ஆட்சேபனை செய்பவர்களிடம் அல்லது நிர்வாகத்தை நடத்தி செல்வோர் என்று கருதுகிற இவர்களிடம் தந்து விடுவோம் என்றால் அவர்களால் ஒருபோதும் இந்த செலவுகளை நிறைவேற்ற முடியாது. அவ்வாறே ஆனது. இப்போது வரை அந்த தப்பெண்ணத்தின் அபராதம் செலுத்தப்படுகிறது. விருந்தினரின் நிதி எப்போதும் பற்றாக்குறையாகவே உள்ளது. இந்த தப்பெண்ணம் கொள்வோர் தம்மை மிகச்சிறந்த முறையில் நிர்வாகம் செய்பவர்கள் என்று கருதிக் கொள்கின்றனர். அவர்கள் அதற்கான விளைவுகளை சந்திக்கவே செய்கின்றனர். அவர்கள் எப்போதும் சந்தேகத்திலேயே உள்ளனர். ஆனால் ஜமாத்தின் மீது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவும் இருந்தது. இப்போதுள்ள செழிப்பான நிலை கூட அல்லாஹ் தஆலா ஜமாத்திற்காக செய்த வாக்குறுதியின் விளைவே ஆகும். யாருடைய சொந்த முயற்சினாலும் நடந்ததல்ல. அல்லாஹ்வின் அருளால் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய விருந்தோம்பல் எல்லா நாடுகளிலும் வெற்றிகரமாக செயல்படுகிறது. பிறகு ஒரு சம்பவம், இது ஆன்மீகத்துடன் தொடர்புடையது. நபிமார்களின் வாழ்க்கை அவர்களது காலத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை, நபிமார்களின் காலத்தில் ஜமாத்துடைய நிலைமை, அவர்களின் காலத்திற்கு பிறகுள்ள நிலைமை தொடர்பானது. இது பற்றி கூறுகிறேன். அல்லா தாலா தனது நபியை உலகில் அனுப்ப காரணம் உலகில் ஆன்மீக வீழ்ச்சி மக்களிடம் உருவாகும் போது அதனை சரி செய்வது. நபிமார்கள் இதற்குத்தான் வருகின்றனர். மக்களை ஆன்மீக முன்னேற்றத்தின் பக்கம் எடுத்துச் செல்கின்றனர். நபிமார்களை ஏற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியதும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களின் ஆன்மீக முன்னேற்றத்துடன் கூடவே பௌதீக முன்னேற்றங்களும் கிடைக்கின்றன. பௌதீக ஆன்மீக முன்னேற்றங்களின் படித்தரங்கள் நபியின் வாழ்வுக்கு பிறகு மிகவும் அதிகமாகிவிடுகிறது. வித்தியாசம் அதிகமாக தெரிந்து விடுகிறது. நாம் நபிமார்களின் வாழ்க்கையிலும் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ்வின் அருளால் பார்க்கிறோம். ஆன்மீக முன்னேற்றத்தின் அடிப்படையில் நபிமார்களின் காலம் தனக்கென ஒரு இடத்தை கொண்டுள்ளது. அதனை பின்னாளில் வரக்கூடிய காலம் கொண்டிருக்கவே முடியாது. ஆன்மீக முன்னேற்றம் நபிமார்களின் காலத்தில் மிக அதிகமாக இருக்கிறது. பௌதிக முன்னேற்றம் மிக குறைவாக இருக்கிறது. பின்னாள்களில் உலக முன்னேற்றம் கிடைக்கிறது, அதுவும் இறைவனது வாக்குறுதிக்கு ஏற்ப கிடைக்கிறது. ஆனால் ஆன்மீகத்தில் குறைவு ஏற்பட்டு விடுகிறது. இதனை பற்றி ஹதரத் முஸ்லிம் மௌஊத் ரழியல்லாஹு ஒரு இடத்தில் தெளிவுபடுத்துகிறார்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் காலத்தின் ஒரு சம்பவத்தை அன்னார் கூறுகிறார்கள். நபியின் மரணத்தை தொடர்ந்து ஆன்மீக ரீதியில் ஓர் இறைவின் காலம் தொடங்குகிறது. ஆனால் பௌதீக ரீதியில் நபியின் மரணம் ஒரு விடியலுக்கு ஆதாரமாக விளங்குகிறது. அதனை தொடர்ந்து வெற்றியின் விடியலின் காட்சி தென்படத் தொடங்குகிறது. அவ்வாறே ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் நடந்தது. அவ்வாறே ஈசா நபியின் காலத்திலும் மூசா நபியின் காலத்திலும் நடந்தது. அவ்வாறே இப்போது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலும் நடந்தது. அன்னாரின் காலத்தின் கடைசி மாநாடு நடந்தபோது அதில் 700 பேர் கூடினார்கள். அப்போது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறிய கருத்து கேட்கத்தக்கது. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், எனக்கு நினைவுண்டு அன்னார் நடப்பதற்காக வெளியே செல்லும் போது ரித்தி செல்லா என்ற பகுதியில் உள்ள ஒரு பெரிய மரம் வரை மக்கள் கூட்டம் நிற்பதை பார்த்து ஹதரத்து மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், நமது வேலை முடிந்துவிட்டது என்று தோன்றுகிறது. ஏனென்றால் இப்போது வெற்றியின் காலத்தின் அறிகுறிகள் தோன்றிவிட்டன. பிறகு மீண்டும் மீண்டும் அகமதியத்தின் வெற்றி பற்றி குறிப்பிடுவார்கள். அல்லா தலா அகமதியத்திற்கு எத்துணை வெற்றியை வழங்கியுள்ளான். இப்போது நமது மாநாட்டில் கலந்து கொள்ள 700 பேர் வந்துவிட்டார்கள். அதாவது அந்த கூட்டத்தை பார்த்து எனது பணி முடிந்துவிட்டது என்று தோன்றுகிறது என்று ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். இது எத்துணை பெரிய வெற்றி என்றால், எந்த வேலைக்காக இறைவன் என்னை அனுப்பினானோ அது நிறைவேறிவிட்டது என்று நான் கருதுகிறேன் என்று ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். அகமதியத்தை எவரும் அளிக்க முடியாது. இது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறியது. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், இதுவே ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய நிச்சய உறுதி. 700 பேர் வந்ததுமே அன்னார் இவ்வளவு பேர் வந்து விட்டார்கள், இனி அகமதியத்தை எவரும் அளிக்க முடியாது என்றார்கள். இப்போது உலகில் நாலாபக்கமும் அகமதியத்து சென்று சேர்ந்து விட்டது. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், எனக்கு நினைவுண்டு விருந்தோம்பல் செலவு அதிகமானதும் அதிக அளவில் மக்கள் காதியானுக்கு வரத் தொடங்கியதும் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு குறிப்பாக கவலை உருவாகியது. இந்த செலவுகளை சமாளிக்க என்ன வழி ஏற்படும் என்று. இப்போது என்ன நிலைமை என்றால், அல்லாஹின் அருளால் ஒரே ஓர் அகமதி கூட விருந்தோம்பலின் அனைத்து செலவுகளையும் ஏற்க முடியும். முஸ்லிம் மவ்ஊதுடைய காலத்தின் நிலை இது. இப்போதோ இன்னும் விரிவான நிலை உருவாகிவிட்டது. கூறுகிறார்கள், ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் பூகம்பங்களை பற்றி தமது முன்னறிவிப்புகளை வெளியிட்டார்கள். காதியானில் அதிகமாக மக்கள் வந்துவிட்டார்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நண்பர்களுடன் தோட்டத்திற்கு வந்து கூடாரமிட்டு தங்கினார்கள். ஏனென்றால் அந்நாட்களில் மக்கள் அதிகமாக காதியானுக்கு வரத் தொடங்கியிருந்தனர். ஒரு நாள் அன்னார் எங்கள் தாயாரிடம் கூறினார்கள், இப்போது ரூபாய்க்கு எந்த வழியும் தென்படவில்லை, செலவு அதிகமாகிவிட்டது, யாரிடமாவது கடன் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஏனென்றால் செலவுக்கு என்னிடம் பணம் இல்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு அன்னார் துஹர் தொழுகைக்காக சென்றுவிட்டு திரும்பி வந்ததும் புன்னகைத்தார்கள். திரும்பி வந்ததும் தமது அறைக்கு சென்றுவிட்டு சிறிது நேரத்திற்கு பிறகு வெளியே வந்து எமது தாயாரிடம் கூறினார்கள், மனிதன் தொடர்ந்து இறைவனது அடையாளங்களை பார்த்த பிறகும் கூட சில வேளை தப்பெண்ணம் கொண்டு விடுகின்றான். விருந்தோம்பலுக்கு பணம் இல்லை, கடன் வாங்க வேண்டி வரும் என்று எண்ணியிருந்தேன். நான் தொழுகைக்காக சென்றபோது அழுக்கான ஆடை அணிந்த ஒரு மனிதர் முன்வந்து ஒரு பொட்டலத்தை என் கையில் தந்தார். அவரது நிலைமையை பார்த்து நான் அதில் காயின் இருக்கிறது போலும், காயின்ஸ் இருப்பதால் சற்று கனமாக இருக்கிறது என்று கருதிக்கொண்டேன். வீட்டிற்கு சென்று திறந்து பார்த்ததும் அதிலிருந்து பல 100 ரூபாய்கள் வெளிவந்தன. இப்போது பாருங்கள், அந்த ரூபாய்கள் இக்கால சந்தாவுக்கு முன்னால் என்ன பெரியதாக இருந்தது? இன்று ஒருவரிடம் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தின் ஒரு நாள் உங்களுக்கு தரப்படும் நிபந்தனை, நீங்கள் ஒரு நாளின் விருந்தோம்பல் செலவை ஏற்க வேண்டும் என்று கூறினால், ஒரு நாளின் செலவல்ல வருட முழுவதின் செலவையும் என்னிடம் ஒப்படையுங்கள். இறைவனுக்காக ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தின் ஒரு நாளை எனக்கு காணத்தாருங்கள் என்று கூறுவார்கள். ஆனால் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தின் தியாகம் செய்தவரின் வாய்ப்பு இக்காலத்தில் எவருக்கு கிடைக்க முடியும்? நிச்சயமாக தியாகம் அதிகமாகி உள்ளதுதான், ஆனால் அக்காலத்திற்கு என்று ஒரு தனி அந்தஸ்து இருந்தது. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், எனது குரானில் ஒரு சிறு குறிப்பு எழுதினேன், அது நபியின் காலத்தை பார்த்தவரின் உள்ளத்தின் நிலைமையை நன்றாக நினைவுபடுத்துகிறது. நான் சலாமுன் என்ற வார்த்தை குறித்து குறிப்பு எழுதியுள்ளேன். அந்த இரவில் சாந்தி மட்டுமே இருக்கும் என்ற சூரத்துல் கதிரின் வசனத்தில் எழுதியுள்ளேன், அந்தோ மசீஹ் மவ்ஊதின் அந்த காலத்தில் குறைவான மக்களே இருந்தனர், ஆனால் அமைதி இருந்தது. பிறகு நமக்கு இறைவன் பெரும் முன்னேற்றங்களை தந்தான். இந்த முன்னேற்றங்கள் எல்லாம் அக்காலத்தின் முன் எங்கு போட்டியிட முடியும்? அது மசீஹ் மவ்ஊதின் காலமாக இருந்தது. நிச்சயமாக உலகியல் ரீதியாக மக்கள் நமது கருத்துக்களை இப்போது அதிகம் கேட்கின்றனர். அதிகமான மக்கள் வரை நமது கருத்துக்கள் சென்றடைந்துள்ளது. பெரும் பெரும் அரசியல்வாதிகள் வரை நமது கருத்துக்களை செவிமடுக்க செய்து விடுகிறோம் தான். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துடன் ஒப்பிடும் பொழுது பொருளாதார ரீதியிலும் ஜமாத் உறுதியாக உள்ளது. இன்று ஒவ்வொருவரும் தருகிற சந்தாக்கள் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு வருடம் அல்லது இரு வருடங்களில் கூட வந்திருக்காது. இருந்த போதிலும் இக்காலம் அக்காலத்தை விட சிறந்தது என்று எவரும் கூறமாட்டார். இருந்தும் கூட நாம் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவுக்கு வாரிசாக முடியும், ஆனால் அக்காலத்தை பார்க்க முடியாது. நமக்குள் ஓர் ஆர்வம் மற்றும் உணர்வு ஏற்பட்டால் அன்னாரின் பிரசாரத்தை முழுமைப்படுத்த பற்றுறுதியுடன் பணியாற்ற வேண்டும். அவர்கள் எந்த ரூஹை நம்மிடம் ஊத விரும்பினார்களோ அது உருவாக வேண்டும். அன்னார் தமது சஹாபாக்களிடம் உருவாக்கிய ஆன்மீக முன்னேற்றத்தை உருவாக்க வேண்டும். இன்னும் ஹதரத் முஸ்லிம் மவ்ஊதுடைய சில சான்றுகள் உள்ளன. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை வெளிச்சமாக்கி காட்டுபவை அவை. அன்னாரின் காலம் தொடர்பானவை அவற்றை எடுத்து வைக்கிறேன். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபாக்கள் அவர்களுடைய பேரன்பு குறித்து விளக்கியவாறு ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், நாம் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை பார்த்துள்ளோம். அன்னாரை பார்த்தவர்களிடம் காணப்பட்ட பிரியத்தை பின்னாளில் வந்தவர்கள் மதிப்பிடவே முடியாது. அல்லது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்தும் கூட வயது சிறியதாக இருந்தது எனில் அவர்களும் மதிப்பிட முடியாது. அவர்களுக்கு விவரம் தெரிந்திருக்காது. ஆனால் நான் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் சிறு வயதிலிருந்தே அதனை கவனித்து வந்துள்ளேன். எனக்கு இறைவன் அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை தந்துள்ளான். நான் அன்னாரின் அருகில் இருந்தவர்களின் பிரியத்தை அளவிட்டுள்ளேன். அம்மக்கள் பல வருடங்களாக ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரிவின் காரணத்தால் அவர்களது வாழ்வில் எந்த சுவையையுமே உணராதவர்களாகிவிட்டனர். உலகின் எந்த ஒளியும் அவர்களுக்கு தென்படவில்லை. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்திற்கு பிறகு முதலாவது ஹலீஃபா அவர்களின் நிலைமையை கூறுகிறார்கள், முதலாவது ஹலீஃபா அவர்கள் தமது உணர்வுகளை கட்டுப்படுத்துவதில் எவ்வளவு வலுவானவர்கள் என்பது அவர்களை அறிந்தவர்களுக்கு தெரியும். அன்னார் தமது கவலைகளை துக்கங்களை ஒருபோதும் வெளிப்படுத்தியதில்லை. ஆனால் அவர்கள் தனியாக இருக்கும் பொழுது அருகில் யாரும் இல்லாத போது பலமுறை என்னிடம், மியா ஹஜ்ரத் சாப் வஃபாத்தானதில் இருந்து என் உடலே காலியாகிவிட்டது போன்று உணர்கிறேன். உலகமே வெறுமையாக தென்படுகிறது. நான் மக்களின் முன் போகிறேன், வருகிறேன், வேலை செய்கிறேன், ஆனால் உலகில் எதுவுமே எஞ்சிருக்கவில்லை என்று உணர்வு ஏற்படுகிறது என்று கூறியுள்ளார்கள். அவர்களை தவிர இன்னும் பலரும் கூட என்னிடம் கூறியுள்ளார்கள். அவர்களும் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய அண்மையில் இருந்தவர்கள். அவர்களுக்கும் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீது எந்த அளவு பேரன்பு இருந்தது என்றால் வேறு எதுவுமே அவர்களுக்கு ரசிக்கவில்லை. அந்தோ எங்கள் உயிர் போய்விடாதா, நாங்கள் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் போய் சேர்வதற்கு என்று நினைத்தார்கள். பிறகு ஓரிடத்தில் ஜமாத்தில் பணி செய்யக்கூடிய ஊழியர்கள், அதுவும் குறிப்பாக அகவிலை அதிகமாகவும் பணவீக்கம் அதிகமாகவும் உள்ள நாடுகளில் வசிக்கும் ஊழியர்களுக்கு அறவுரை பகன்றவாறு அன்னார் கூறினார்கள், அஞ்சுமனிடம் பார்வையை வைப்பதற்கு பதில் இறைவனிடம் கேளுங்கள். உதாரணத்துக்கு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தின் ஒரு சம்பவத்தை கூறுகிறார்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜலதோஷம் இருந்தது. இதனால் கஸ்தூரி உண்டார்கள். அதனை உண்டால் ஜலதோஷம் போய்விடுகிறது. அதனை ஒரு பாட்டிலில் நிரப்பி சட்டை பையில் வைத்திருப்பார்கள். தேவைப்படும் போது பயன்படுத்துவார்கள். அந்த குப்பி சின்னஞ்சிறியது. அது ஓரிரு வருடங்கள் வரை பயன்படுத்த முடிகிறது. ஆனால் கஸ்தூரி குறைவாகத்தான் இருக்கிறது என்ற எண்ணம் வந்ததும் குப்பியை பார்க்கிறேன், அது தீர்ந்து போய்விடுகிறது. பார்க்காதவரை சாப்பிட்டுக் கொண்டே இருக்க முடிகிறது, அதில் பரக்கத்து போடப்படுகிறது. கூறுகிறார்கள், நான் பார்த்ததும் அது தேர்ந்து போய்விடுகிறது. ஹதரத் முஸ்லீம் ஆவுது கூறுகிறார்கள், அல்லா தாலா தனது அடியார்களுக்கு மறைவிலிருந்து உணவு வழங்குகிறான். அவன் ரிஸ்க்கு தரும் வழிமுறை வினோதமானது. நீங்கள் காலியாகாத கருவூலத்தை உடைய அவனிடம் கேளுங்கள். அஞ்சுமனிடம் ஏன் கேட்கிறீர்கள்? அதனிடம் உங்களது வாழ்வாதாரத்தை அதிகரிக்கும் அளவுக்கு பணம் இல்லை. நீங்கள் இறைவனை வணங்குபவர்களாகி இறைவனுக்கே இபாதத் செய்பவர்களாகிவிட்டால் இறைவன் மறைவிலிருந்து உணவை வழங்குகிறான், அவனிடமே கேளுங்கள். சதர் அஞ்சுமனிடம் உங்களுக்கு அதிகமாக வாழ்வாதாரம் தரத்தக்க அளவுக்கு பணம் இல்லை. எப்படி இருந்தாலும் மக்கள் தருகிற சந்தாவினால் தான் அங்கு பணம் வருகிறது. ஜமாத்தினர் தருகிற சந்தாவினால் வருகிறது. அது அந்த அளவுக்கு அதிகமாக வருவதில்லை. பணவீக்கம் அதிகமாக உள்ள நாடுகளில் எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை என்று மக்கள் கூறுகின்றனர். சிலர் எனக்கு கடிதங்களில் எழுதவும் செய்கின்றார்கள். இந்தியா பாகிஸ்தானில் பணவீக்கம் அதிகம் என்று எனக்கு தெரியும். ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிற அலவன்ஸில் இருந்து சிரமத்துடன் தான் வாழ்வை கழிக்க முடியும். ஆனால் அதிகமதிகம் வாய்ப்புக்கு ஏற்ப எவ்வளவு முடியுமோ வசதிகளை செய்து தரப்படுகிறது. மிகவும் ஏழ்மையில் வாடும் மக்களை அத்தகையோர் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு தமது குழந்தைகள் நோயுற்றால் சிகிச்சை செய்யக்கூட வழி இல்லாமல் உள்ளனர். எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவன் மீது தவக்குல் வைக்க வேண்டும். இதுவே மிக தேவையாகும். கேட்பதற்கு பதில் தேவைகளுக்காக அவன் முன் அதிகமாக குனிய வேண்டும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய முன்னறிவிப்புகளில் ஒரு முன்னறிவிப்பை பற்றி குறிப்பிட்டவாறு கூறுகிறார்கள், நூற்றுக்கணக்கான முன்னறிவிப்புகள் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு நிறைவேறின. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மைக்கு தெளிவான ஆதாரமாகின. உதாரணமாக என்னை பற்றி அன்னாரின் முன்னறிவிப்பு, அவர் மேன்மையான தோற்றம் உடையவராகவும் செல்வமும் மகத்துவமும் உடையவராகவும் விளங்குவார். நீங்கள் பாருங்கள், ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்நாளில் அன்னாருக்கு இருந்த சொத்துக்கள் எவ்வளவு. அன்னார் எதிரிகளுக்கு ரொக்க பரிசுக்கு அரைகூவல் விடுத்தவாறு எழுதினார்கள், எனது சொத்தான 10,000 ரூபாயிலிருந்து இதனை வழங்குவேன் என்று. அப்போது அன்னாரின் சொத்து மதிப்பு வெறும் 10,000 ரூபாய்கள் தான். இப்போது லட்சக்கணக்கான ரூபாய் ஆகிவிட்டன. இந்த செல்வம் எங்கிருந்து வந்தது? அனைத்தும் இறைவனது அருளாகும். அதுவன்றி எனக்கு நினைவுள்ளது, ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய வஃபாத்திற்கு பிறகு எனது தாய் வழி பாட்டனார் ஆகிய ஹதரத் மீர் நாசிர் நவாப் சாப் அவர்கள் மசீஹ் மவ்ஊதுடைய காலத்தில் அவர்களிடம் பொறுப்பில் தரப்பட்டிருந்த நிலங்கள் தொடர்பான பத்திரங்களை என்னிடம் ஒப்படைத்தார்கள். அப்போது நான் மிகவும் திக்கற்றவனாக உணர்ந்தேன். நான் என்ன செய்வது என்று திகைத்தேன். தற்செயலாக ஷேக் நூர் அகமது சாப் என்னிடம் வந்தார்கள். உங்களுக்கு ஒரு பணியாளர் தேவை என்று தெரிகிறது என்று கூறினார். நிர்வாகத்தை கவனிக்க ஒரு மேனேஜர் தேவை என்று கூறினார். நான் எங்கிருந்து சம்பளம் கொடுப்பேன்? என்னிடம் சம்பளம் தரும் அளவுக்கு பணமும் இல்லை, சொத்துக்களிலிருந்து அவ்வளவு பணம் வரும் என்று எதிர்பார்க்கவும் முடியாது என்றேன். எவ்வளவு குறைந்த சம்பளம் தர முடியுமோ தாருங்கள், பிறகு எனக்கு மாதம் 10 ரூபாய் சம்பளம் தாருங்கள் என்று அவரே கூறிவிட்டார். நானும் அவரை வேலைக்கு வைத்துக் கொண்டேன். அந்த அளவுக்காவது வருமானம் வரவே செய்யும் என்று கருதி நானும் வேலைக்கு வைத்துக் கொண்டேன். பிறகு அல்லா தலா எந்த அளவுக்கு அருள் செய்தான் என்றால், எந்த அளவுக்கு பங்கு வளர்ச்சி அடைந்தது என்றால், அந்த சொத்தின் மதிப்பு வளர்ந்தது. திருக்குறானின் மொழிபெயர்ப்பை அச்சிட வேண்டும் என்ற கேள்வி எழுந்தபோது, இவர் செலவு செய்கின்ற பணம் எங்கிருந்து வருகிறது என்று மக்கள் கேட்கிற கேள்விக்கும் இதில் பதில் வந்துவிட்டது. கூறுகிறார்கள், திருக்குறானின் முதல் மொழிபெயர்ப்பை அச்சிடுவது பற்றிய கேள்வி எழுந்ததும் நான் அந்த வெளியீட்டின் முழு செலவையும் எனது குடும்பமே, அதாவது அன்னாரின் எல்லா சகோதர சகோதரிகளையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். நான் அப்போது ஷேக் நூர் அகமது சாஹிப்பை அழைத்தேன். இப்போது எனக்கு 2000 ரூபாய் தேவைப்படுகிறது, இவ்வளவு பணம் ஏற்பாடு செய்ய முடியுமா என்று கேட்டேன். சிறிது நிலத்தை விற்க அனுமதி தந்தால் நீங்கள் கேட்ட தொகை கிடைக்கும் என்றார். நானும் சிறிது நிலத்தை விற்க அனுமதி தந்தேன். அந்த நிலத்தின் அளவு சுமார் 50 கேனலாக இருந்தது. அந்த இடத்தில் தாருல் ஃபசில் மஹல்லா பிற்காலத்தில் உருவாகியது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஷேக் சாப் வந்தார். அவர் கையில் 1 ரூபாய் பொட்டலம் இருந்தது. அதில் 2000 ரூபாய் இருந்தது. உங்களுக்கு 10000 வேண்டுமென்றாலும் கிடைக்கும் என்றார். எனக்கு இப்போது 2000 ரூபாய் தான் தேவை என்றேன். திருக்குறான் வெளியிட அது தேவைப்பட்டது. கூறினார்கள், அதிகம் தேவையில்லை. இந்த வகையில் காதியானின் தாருல் ஃபசல் மஹல்லாவில் அடித்தளம் போடப்பட்டது. அந்த பணம் திருக்குறானை வெளியிடுவதற்கு தரப்பட்டது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காதியான் மீது இருந்த பிரியம் பற்றி குறிப்பிட்டவாறு ஹதரத் முஸ்லீம் ஆவது கூறுகிறார்கள், எவ்வளவு பிரியம், எவ்வாறு அதனை கோரினார்கள் என்று விளக்குகிறார்கள். எந்த இடத்துடன் இறைவனுக்கு தொடர்பு ஏற்படுமோ அது நிரந்தரமாக அருளுக்குரியதாகிவிடுகிறது. காதியானும் அத்தகைய ஓர் இடமாகும். அதில் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தோன்றினார். அங்கேயே அவர் தனது வாழ்நாள் முழுவதையும் கழித்தார். அவ்விடத்தின் மீது அவர் பிரியம் செலுத்தினார். அந்த வகையில் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் லாகூர் சென்றிருந்த போது கடைசி நாட்களில் அங்கு சென்று அங்கேயே அன்னாருக்கு வஃபாத்தும் நிகழ்ந்தது. ஒருமுறை அன்னார் ஓரிடத்தில் என்னை கூப்பிட்டு கூறினார்கள், மஹமூத் பாருங்கள், வெயில் இங்கு எவ்வளவு வெளிரியதாக தெரிகிறது. ஹதரத் முஸ்லிம் மஹமூத் கூறுகிறார்கள், எனக்கு அது எல்லா நாளும் பார்ப்பது போன்றுதான் தெரிந்தது. நான் கூறினேன், இல்லை, எல்லா நாளும் போல்தான் இருக்கிறது என்றேன். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், இல்லை, இங்குள்ள சூரிய ஒளி சிறிது மஞ்சள் நிறமாகவும் வெளிரியதாகவும் உள்ளது. காதியானின் சூரிய ஒளி மிகவும் பிரகாசமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அன்னார் காதியானிலேயே அடக்கம் செய்யப்பட வேண்டியிருந்தது. எனவே அன்னார் அவ்வாறு கூறினார்கள். இதிலிருந்து அன்னாருக்கு காதியானின் மீது இருந்த பிரியம் தெரிய வருகிறது. பிறகு தமது ஒரு சம்பவத்தை அன்னார் கூறுகிறார்கள். அது குதிரை சவாரி சம்பந்தமானது அல்லது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் சைக்கிள் சவாரியும் குதிரை சவாரியையும் ஒப்பாய்வு செய்து கூறியது தொடர்பானது. கூறுகிறார்கள், எனக்கு நினைவு உண்டு, ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தனது வஃபாத்திற்கு சிறிது காலம் முன் ஒரு குதிரையை வாங்கினார்கள். உண்மையில் வாங்கப்படவில்லை, அன்பளிப்பாக அனுப்பப்பட்டிருந்தது. அதன் விவரமாவது, நான் பையன்கள் சைக்கிள் ஓட்டுவதை பார்த்து எனக்கும் சைக்கிள் ஓட்ட ஆர்வம் ஏற்பட்டது. அது பற்றி நான் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் குறிப்பிட்டேன். அன்னார் கூறினார்கள், எனக்கு சைக்கிள் ஓட்டுவது பிடிக்கவில்லை, குதிரை சவாரி தான் ஆண்மை மிக்க சவாரியாக நான் கருதுகிறேன். சரி, குதிரையை வாங்குங்கள் என்றேன். நல்ல வலுவான ஆற்றலுள்ள குதிரைதான் எனக்கு பிடிக்கும் என்றார்கள். நான் நல்ல திறமையான ஒரு ஓட்டுநராக ஆவது அநேகமாக அன்னாரது விருப்பமாக இருந்திருக்க வேண்டும். அன்னார் கபூர்தலாவில் உள்ள அப்துல் மஜீத் ஹான் சாஹாபுக்கு எழுதினார்கள், நல்ல ஒரு குதிரை வாங்கி அனுப்புங்கள் என்று. ஹான் சாஹாபுக்கு எழுத காரணம், அவரது தந்தையார் தலைமையகத்தின் குதிரை தொழுவதற்கு இன்சார்ஜாக இருந்தார். அவரது குடும்பம் குதிரைகளை குறித்து நன்றாக தெரிந்த குடும்பமாக இருந்தது. அவர் குதிரை வாங்கி அன்பளிப்பாக அனுப்பிவிட்டார், பைசா வாங்கவில்லை. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆனதும் அன்னாரின் மரணத்தினால் கட்டாயமான முறையில் எமது செலவுகளின் மீது ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. எனவே அந்த குதிரையை விற்றுவிட நான் விரும்பினேன். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அன்பளிப்பாக வந்த குதிரை என்று முன்னர் குறிப்பிட்டேன். எனவே இதனை ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் விளக்குகிறார்கள். சம்பவத்தை நான் முழுவதும் கூறுகிறேன். அந்த குதிரையை விற்றுவிட வேண்டும், ஏனென்றால் எமது தாயாருக்கு செலவு சுமை ஏற்படாமல் இருப்பதற்காக என்று அவர்கள் நினைத்தார்கள். ஏனென்றால் அதற்கு பிறகு வருமானம் சற்று குறைவாக இருந்தது. ஹதரத் அம்மாஜான் மீது சுமை விழுந்தது. எனது விருப்பம் தெரிய வந்ததும் எனது நண்பர், அவர் இப்போதும் இருக்கிறார், அவர் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்த அன்பளிப்பாகும், அதனை விற்க வேண்டாம் என்று சொல்லி அனுப்பினார். எனது வயது அப்போது 19. இந்த விஷயம் கூறப்பட்டது எனக்கு இப்போதும் நினைவில் உள்ளது. ஒரு கால்வாயின் ஓரத்தில் தஸ்ஹீத் அல் அஸ்ஹான் அலுவலகத்தின் தென்கிழக்கு பகுதியில் நின்று கொண்டிருந்தேன். இந்த குதிரை ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்த அன்பளிப்பு, அதனை விற்கக்கூடாது என்று கூறப்பட்டது. யோசிக்காமல் எனது வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இவ்வாறானவை. நிச்சயமாக ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்த அன்பளிப்பு தான். அதனை விட பெரிய அன்பளிப்பு ஹதரத் உம்முல் மோமினின் ஆவார்கள். நான் குதிரைக்காக ஹதரத் உம்முல் மோமினுக்கு கஷ்டம் தர விரும்பவில்லை. இவ்வாறு கூறி குதிரையை விற்றுவிட்டேன். இதிலிருந்து ஹதரத் முஸ்லிம் மவ்ஊதுடைய துணிச்சலான மனப்பாங்கு தெரிய வருகிறது. அன்னார் குதிரை சவாரியை விரும்பினார்கள், மற்றவற்றின் மீது முதன்மை வழங்கினார்கள். அத்துடன் ஹதரத் உம்முல் மோமினின் மீது அவர்களுக்கு இருந்த உணர்வும் கூட தெரிய வருகிறது. பிறகு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய மரணம் மற்றும் அதன் சூழ்நிலைகளை பற்றி குறிப்பிட்டவாறு அன்னார் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆன போது அன்னார் அகாலமான முறையில் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று கூறப்பட்டது. முதலிலேயே அது குறித்து சிறிது தெரிய வந்தது, பெரும் புரட்சி ஏற்படும் என்று புரிய வந்தது. நான் ஆன்மீக காட்சியில் கண்டேன், நான் பெஹ்ஷ்தி மக்பராவில் இருந்து கப்பலில் வருகிறேன், தண்ணீர் ஆவேசமாக ஓடுகிறது, எந்த அளவுக்கென்றால் அதில் சுழற்சி ஏற்படுகிறது, கப்பலும் ஆபத்தில் சிக்கிவிட்டது, கப்பலில் இருந்தோர் அனைவரும் பயந்து போயினர், எல்லோரும் அவநம்பிக்கையின் நிலைமை அடைந்ததும் தண்ணீரில் இருந்து ஒரு கை வந்தது, அதில் எழுதப்பட்டிருந்தது, இங்கு ஒரு பீர் சாஹிபுடைய கபர் உள்ளது, அவரிடம் முறையிட்டால் கப்பல் மீண்டுவிடும், அது இணை வைப்பாகும் என்று நான் கூறுகிறேன். எனது உயிரே போனாலும் அவ்வாறு நான் செய்ய மாட்டேன் என்று நான் கூறுகிறேன். உடனே இன்னும் ஆபத்து ஏற்பட்டுவிட்டது. கப்பலில் இருப்பவர்கள் சிலர் அப்படி செய்வதில் தவறு என்ன என்று நினைத்தனர். எனக்கு தெரியாமல் ஒரு கடிதம் எழுதி தண்ணீரில் போட்டுவிட்டனர் என்று நான் உணர்கிறேன். எனக்கு தெரிய வந்ததும் நான் தண்ணீருக்குள் பாய்ந்து அந்த சீட்டை பிடித்து விட்டேன். நான் அவ்வாறு செய்ததும் அந்த கப்பல் செல்ல தொடங்கியது, எல்லா ஆபத்துகளும் போய்விட்டன. கூறுகிறார்கள், ஹதரத் சாப் வஃத் ஆனதும் என் உள்ளத்தை இறைவன் மிகவும் உறுதியாக்கினான். உடனே எனது உள்ளம் அதன் பக்கம் திரும்பியது. நம் மீது பெரும் பொறுப்பு ஏற்பட்டுவிட்டது என்று நான் அந்த நேரத்தில் உறுதி எடுத்தேன். இறைவனே, நான் உனது மஸீஹ் மவ்ஊதின் உடலின் முன் நின்று உறுதி கூறுகிறேன். இந்த வேலையை செய்வதற்கு உலகில் எந்த மனிதனும் கூட இல்லாவிட்டாலும் கூட நான் இதனை செய்து வருவேன். அப்போது எனக்கு ஏற்பட்ட வலுவை விளக்க முடியாது. இதனை விளக்கவாறு ஓரிடத்தில் ஜமாத்திற்கு அறவுரை பகன்றவார் அன்னார், கஷ்டங்கள் சோதனைகளின் வேளையில் பதற்றம் அடையக்கூடாது என்று கூறுகிறார்கள். ஹதரத்து மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தானதும் மக்களிடமிருந்து அன்னார் திடீரென மரணமடைந்து விட்டார்கள் என்ற குரல் கேட்டது. அவ்வாறு சொன்னவர்கள் நவூது பில்லா அன்னார் பொய்யர் என்று கூறவில்லைதான், ஆனால் அன்னார் தமது தூதை உலகில் நன்றாக சென்று சேர்க்காத நிலையில் அன்னாருக்கு மரணம் வந்துள்ளது. பிறகு அவர்களின் முன்னறிவிப்பும் கூட முழுமையாக நிறைவேறவில்லை என்று கூறினார்கள். அப்போது எனக்கு வயது 19 என்று கூறியிருந்தேன். நான் இதுபோன்ற ஆட்சேபனைகளை கேட்டதும் உடலின் முன் நின்றுவிட்டேன். இறைவனிடம் உறுதி கூறியவாறு துவா செய்தேன், இறைவா, இவர் உனது அன்பிற்குரியவர். அவர் உயிருடன் இருந்தவரை உனது மார்க்கத்திற்காக அளவற்ற தியாகங்கள் செய்தார். நீ அவர்களை உன்னிடம் அழைத்ததும் மக்கள் இவர்களது மரணம் அகாலத்தில் நிகழ்ந்ததாக கூறுகிறார்கள். அத்தகைய கூற்றினை கூறுபவர்கள் அல்லது அவர்களது கூட்டாளிகள் தடுமாற வாய்ப்புண்டு. ஜமாத்தின் ஒற்றுமை புரண்டு விடலாம். எனவே இறைவனே, நான் உன்னிடம் உறுதி கூறுகிறேன், முழு ஜமாத்தும் திரும்பிவிட்டாலும் நான் அவருக்காக உயிரை ஈந்து போரிடுவேன். அப்போது நான் விளங்கிவிட்டேன், இப்பணியை நான் தான் செய்ய வேண்டும். இதுவே எனது 19 வயதில் எனது உள்ளத்தில் ஒரு நெருப்பை நிரப்பிவிட்டது. எனது வாழ்நாள் முழுவதையும் மார்க்க சேவைக்காக அர்ப்பணித்தேன். எல்லா லட்சியங்களையும் விட்டுவிட்டு இந்த ஒரே ஒரு லட்சியத்தை மட்டும் எடுத்துக்கொண்டேன். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் எந்த வேலைக்காக வந்தார்களோ அதனை இப்போது நான் தான் செய்ய வேண்டும். இந்த உறுதிமொழி என் உள்ளத்தில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அப்போது எனது உள்ளத்தில் உருவாகிய உறுதிமிக்க எண்ணத்தை இன்று வரை அதன் புத்தம்புது இனிமையான சுவையுடன் என்னுள் உணர்கிறேன். இந்த உறுதிமொழியை அன்னாரின் உடலுக்கு அருகில் நின்று நான் செய்தபோது அதுவே உறுதிமிக்க எண்ணமாக மாறி என்னை வழி நடத்தி சென்றது. இன்று வரை நான் என் அந்த விருப்பத்தின் மீது நிற்பதற்கு அந்த உறுதிமொழியே காரணமாக உள்ளது. எதிரிகளின் நூற்றுக்கணக்கான புயல்கள் எனக்கு எதிராக எழும்பின, ஆனால் அவை இந்த பாறாங்கல்லுடன் மோதி தனது தலையையே உடைத்துக் கொண்டன. என்னை இறைவன் அதன் மீது நிற்க வைத்தான். எனக்கு எதிரான எதிரிகளின் ஒவ்வொரு முயற்சியும் திட்டமும் ஒவ்வொரு விஷமமும் அவர்களிடமே திரும்பி சென்றன. இறைவன் தனது சிறப்பான அருளால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வெற்றியின் முகத்தை காட்டினான். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வஃபாத்தின் போது அகாலத்தில் நடந்துவிட்டது என்று கூறியவர்கள் அன்னாரின் பிரச்சாரம் வெற்றி பெறுவதை பார்த்து வாயடைத்து போயினர். எனவே ஒரு மனிதர் இவ்வேலையை நான் தான் செய்ய வேண்டும் என்று உறுதியெடுத்து வழியில் 1000 சிரமங்கள் குறுக்கிட்டாலும் 1000 தடைகள் வந்தாலும் அனைத்தையும் கடந்து இலக்கை அடைகிறார். அங்கு வெற்றி அவரை வரவேற்பதற்காக நின்று கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் தமது ஜமாத்தினருக்கு செய்த அந்த போதனையும் செவியேற்கத்தக்கது. எனவே மார்க்கத்தின் பணியை நான் தான் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் உறுதி எடுக்க வேண்டும். அந்த உறுதிக்கு பிறகு அவரிடம் ஓர் விழிப்புணர்வு ஏற்படும். ஒவ்வொரு சிரமமும் அவருக்கு எளிதாகிவிடும். ஒவ்வொரு துன்பமும் அவருக்கு இன்பமாகிவிடும். ஒவ்வொரு நெருக்கடியும் அவருக்கு விசாலமானதாகிவிடும். நிச்சயமாக சில கஷ்டங்கள் துக்கங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதில் சந்தேகமில்லை, ஆனால் அவர்கள் அதில்தான் நிம்மதியை உணர்வர். திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகின்றான், மார்க்கத்தை முழுமைப்படுத்துவது உமது பணிதான். உமது சஹாபாக்கள் அதில் பங்கெடுத்தாலும் சரி பங்கெடுக்காவிட்டாலும் சரி, எவ்வாறிருப்பினும் உம்மிடமிருந்தே அப்பணியை நான் வாங்குவேன். அதன் காரணத்தினாலேயே அன்னார் அல்லும் பகலும் அப்பணியில் மூழ்கியிருந்தார்கள். அன்னாரின் ஒவ்வொரு அசைவும் அமைதியும் ஒவ்வொரு சொல்லும் செயலும் இறைவனின் மார்க்கத்தை உலகில் நிலைநாட்டுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அன்னார் இதனை உணர்ந்திருந்தார்கள். உண்மையில் இது எனது பணிதான், வேறு எவருக்கும் உரியதல்ல. இந்த சுன்னத்தை நாமும் மேற்கொள்ள வேண்டும். பிறகு இறைவனது அருள்கள் மற்றும் ஜமாத்தின் முன்னேற்றம் மற்றும் நமது பொறுப்புகள் குறித்து அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய கருணையாகும். அவன் தனது அருளால் மட்டுமே எனது உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கு தௌஃபீக் தந்தான். அது குறித்து கூறிவிட்டேன். அன்னார் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தூது செய்தியை உலகின் மூலை முடுக்கு வரை கொண்டு சேர்ப்பதற்காக வாழ்வை முழுவதும் அர்ப்பணித்தார்கள். அதனை ஒவ்வொருவரும் பார்க்கிறார். உலகில் பெரும்பாலான நாடுகளில் நமது தூது செய்தி சேர்ந்துவிட்டது. இணை வைத்தவர்களும் கிறிஸ்தவத்திற்கு இரையானவர்களும் ஆகிய ஆயிரக்கணக்கானோர் ஹதரத் முகமது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது துரூதும் சலாமும் அனுப்ப தொடங்கிவிட்டனர். ஆனால் இந்த அனைத்து விஷயங்களுக்கும் பிறகும் நாம் ஓர் உண்மையை அலட்சியம் செய்துவிடக் கூடாது. உலகின் 250 கோடி மக்கள் அல்லது 300 கோடி மக்கள் இருக்கின்றனர். இவர்கள் அனைவரிடமும் ஒரே இறைவனின் தூதை கொண்டு சேர்ப்பது, ஹதரத் முகமது ரசூலுல்லா உடைய தூது செய்தியை எட்ட வைப்பது, அவர்களை அன்னாரின் வட்டத்தில் இணைத்து விடுவது அஹமதியா ஜமாத்தின் பணியாகும். ஆக இது மிகப்பெரிய பணியாகும். இது நம்முன் உள்ளது. மிகவும் கனமான சுமை நமது பலகீனமான தோள்களில் போடப்பட்டுள்ளது. இத்துணை முக்கியமான பணியில் இறைவனது அற்புதமான ஆதரவும் உதவியும் இன்றி நாம் வெற்றி பெற எந்த வழியும் இல்லை. நாம் அவனது எளிய தாழ்மையான அடியார்கள். நமக்கு அவனது அருளின்றி எந்த பணியும் நல்விளைவு ஏற்படுத்த முடியாது. அவனது அருளை ஈர்ப்பதற்கு முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டும். எந்த உறுதிமொழியை ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் ஹதரத் மஸீஹ் மவ்ஊதின் உடலின் முன் என்று செய்தார்களோ அது நம் அனைவரின் உறுதிமொழியாக இருக்க வேண்டும். அதன் மூலமே வெற்றி ஏற்பட வேண்டும். அதன் மூலமே நாம் ஜமாத்தின் செயல் அங்கமாக ஆக முடியும். ஏனெனில் இது இறைவனது பணி. இது அவனது உதவியின் மூலமே செய்யப்படும். உண்மையில் இது இறைவனிடம் செய்த உறுதிமொழியாகும். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், நாம் ஒரு மனிதனிடம் உறுதிமொழி எடுக்கும் பொழுது, அதாவது அன்னார் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் உடன்படிக்கை செய்திருந்தார்கள், பிறகு இறைவன் முன் ஏன் உறுதிமொழி எடுக்க முடியாது? அல்லாஹ்வே, முழு உலகமும் உன்னை விட்டு விட்டாலும் நாங்கள் உன்னை ஒருபோதும் விடமாட்டோம் என்று. இந்த உறுதிமொழியைத்தான் நாம் எல்லோரும் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்று நாத்திகத்தின் எழுச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் நாம் மீண்டும் புதிதாக இந்த உறுதிமொழியை எடுக்க வேண்டிய தேவை உள்ளது. அதனை கடைபிடிக்க வேண்டிய தேவையும் உள்ளது. நாம் நம்மை இறைவனது போதனைக்கு ஏற்ப அமைக்கவும் தேவை உள்ளது. நம்மில் ஒவ்வொருவரும் இந்த உறுதிமொழியை எடுக்க வேண்டும். நாம் இணை வைப்பை விட்டு விலகியிருப்போம். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்தை முழுமைப்படுத்த முயற்சி செய்வோம் என்று. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கொடியை இக்காலத்தில் உயர்த்துவோம் என்று இறைவனிடம் உறுதிமொழி எடுத்துள்ளோம். அதனையும் நிறைவேற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு அதற்கு வாய்ப்பு தருவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சையியாதி அஃமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل الفضل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله